ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். மத்தேயு 3வது அதிகாரத்தில் ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு சிந்தித்து நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். வேளை இந்த நாளினுடைய தலைப்பு இன்ட்ரடியூஸ் ஜீசஸ். இயேசுவை மற்றவர்களுக்கு என்ன செய்வோம்? அறிமுகப்படுத்துவோம். இந்த உலகத்தில் இந்த அறிமுகப்படுத்துதல் அது ஒரு பெரிய காரியம். அநேக நேரங்களிலே நாம் மற்றவர்களிடத்தில் சொல்கிறோம், எனக்கு கொஞ்சம் அந்த அதிகாரியோடு கூட என்னை அறிமுகப்படுத்தி வை, அல்லது அந்த குடும்பத்தாரோடு கூட அறிமுகம் செய்து வை என்றெல்லாம். We ask people to introduce ourselves to someone else. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய சிந்தனை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை இங்கே யோவான் ஸ்நானகன் அறிமுகப்படுத்துகிறார். இன்றைக்கு ஆண்டோடைய பிள்ளைகளாக வாழ்கிற நீங்களும் நானும் எத்தனையோ ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறோம். The first question, have we ever introduced Jesus to anybody? யாருக்காவது நாம் கிறிஸ்துவை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறோமா? The second question, அல்லது யாரை நான் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேனோ, அறிமுகப்படுத்த வேண்டிய நபரை நான் அறிந்திருக்கிறேனா? Do I have a well a good knowledge about Jesus Christ? இயேசுவை குறித்து அவரை தான் அறிமுகப்படுத்தணும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் கிறிஸ்துவை எப்படி நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நாம் அறிமுக பண்ணி வைக்க முடியும், ஏன் நாம் அறிமுகப்படுத்த தவறுகிறோம், அல்லது ஏன் சிந்திக்கிறோம், காரணம் என்ன சொன்னால், We don't have sufficient knowledge about Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு பூரண அறிவு அல்லது ஒரு நிறைவான அறிவு நம்மிடத்தில் இருப்பதில்லை. Many times we feel that we are not someone to tell to others. அதையும் நம்முடைய சிந்தனையில் வைக்கிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய சாராம்சத்தை 3 வரிகளில் பிரித்து விடலாம். முதலாவது, வேதம் என்ன செய்கிறது என்று சொன்னால், உங்களையும் என்னையும் அழைக்கிறது. முதல் காரியம். இரண்டாவது, அழைக்கப்பட்ட நமக்கு வேதம் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. We learn something. That thing, after teaching something, God wants you and me to go and introduce what we learn, what we know. நமக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதை வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை நம்ம பார்க்கும்போது நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவை உலகத்திற்கு அறிமுகப்படுத்த ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். முதலாவது, இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், நம்ம மத்தேயு 2வது அதிகாரத்திற்கும் 3வது அதிகாரத்திற்கும் இடையில கிட்டத்தட்ட வேத வல்லுநர்கள் சொல்லுகிற வண்ணமாய் 30 ஆண்டுகள் கடந்து சென்று விடுகிறது. 30 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசுவினுடைய அறிமுக விழா நடைபெறுகிறது. அந்த அறிமுக விழா எங்க நடக்குது பாருங்க, மத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே யோவான் ஸ்நானகன் இயேசுவை அறிமுகப்படுத்துகிற அந்த நிகழ்வை பாருங்க. சுருக்கமாக அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்டவராக இருப்பார், அவருடைய ரோல் அல்லது அவர் என்ன செய்ய இந்த பூமிக்கு வருகிறார், அவருடைய காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை இங்கே கற்றுக் கொடுக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அந்த 11வது வசனத்தில் யோவான் ஸ்நானகன் ஒரு ஞான ஸ்நான விழா நடத்தி கொண்டிருக்கிறார். அநேக மக்கள் வந்து யோவான் ஸ்நானகனிடத்தில் ஞான ஸ்நானம் பெறுகிறார்கள். சடுதியாய் அங்கே இயேசு வருகிறார். ஆனால் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்க யோவான் சொல்லுகிறார், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் வல்லவர், அவருடைய பாதரட்சையினுடைய வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று ஆரம்பிக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இங்கே யோவான் ஒரு ஞானஸ்தானம் கொடுத்தார். There was a baptism ceremony for repentance. ஒரு மாற்றத்திற்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். பாரம்பரியமாக யூத ஜனங்கள் அங்கே கூட்டம் கூட்டமாய் வந்து நிற்கிறார்கள். அங்கே அவர் அழைப்பு கொடுக்கிறார், வாருங்கள் நான் உங்களுக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஒரு மனம் திரும்புதல் என்று ஆரம்பிக்கின்றார். சோ தேர் வாஸ் எ நீட் இன் தேர் லைஃப் அண்ட் தேர் கேரக்டர்ஸ். ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் குணத்திலும் ஒரு மாறுதல் தேவைப்பட்டது. அந்த ஞானஸ்தானத்தை அவர் கொடுக்கும் போதே அவர் சொல்லுகிறார், இதோடு கூட வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை, யூ நீட் டு ஹாவ் அனதர் பேப்டிசம் தட் இஸ் கோயிங் டு பி கிவன் பை ஜீசஸ் கிரைஸ்ட். அது கிறிஸ்துவினால் உருவாக்கப்படுகிற ஒரு பேப்டிசம் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம ஞானஸ்தானத்தை குறித்து பேச போவதில்லை, கிறிஸ்துவினால் ஏற்படுத்தப்படுகிற ஒரு மாற்றம் இந்த உலகத்திற்கு வந்தது, அதை தான் நீங்களும் நானும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து பாருங்க, அவர் சொல்றாரு, எனக்கு பின் வருகிறவர். அவர் என்ன சொல்ல வருகிறார் தெரியுமா? ஒருவேளை இயேசுவை பல வருடங்களுக்கு பிறகு மக்கள் இப்போது பார்க்க போகிறார்கள். அவர் பிறந்த பொழுது ஞானிகள் வந்து அவரை பார்த்தார்கள், தேவ தூதர்கள் அவரை புகழ்ந்து பாடினதை கேட்டார்கள், அங்கே ராஜாக்கள் பயந்து தேசம் கலங்கினதை கண்டார்கள். ஏறக்குறைய 30 வருடங்களில் மக்கள் எல்லாரும் மறந்து விட்டார்கள். 30 வருஷத்துக்கு முன்னர் ராஜா வீட்டிலே இருந்த மிகப்பெரிய செய்தி, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? ஆனால் இப்பொழுது எல்லாம் மறந்து போய்விட்டது. இப்போ யோவான் வந்து என்ன சொல்றார் தெரியுமா? எனக்கு பின்னே வருகிறவர் அவர்தான் இரட்சகராய் வருகிறார். ஒருவேளை அவர் பிறந்த பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களில் ஒன்று, அவர் பெயர் இம்மானுவேல், அவர் ஜனங்களை விடுவிப்பார், ஜனங்களோடு இருப்பார் என்ற வார்த்தைகளுக்கெல்லாம் இப்பொழுது முடிவு வரப்போகிறது. So he wanted to say that he is mightier than me. It means he is stronger in both to punish and to save. மனிதனை பாதுகாக்கவும் வல்லமை உள்ளவர், பாவத்தை அழிக்கவும் வல்லமை உள்ளவர். அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று சொல்லப்படுது பாருங்க. He was a deliverer, at the same time he was a judge. அவர் விடுவிக்கிறவர், நியாயம் தீர்க்கிறவர். அவரிடத்தில் எல்லா வல்லமையும் உண்டு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்படும். அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர். எனவேதான் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே ஜீசஸ் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரீச்சர், ஒரு நல்ல பிரசங்கியாளர், விடுவிக்கிறவர், பிசாசுகளை துரத்துகிறவர், அநேகர் வாழ்க்கைக்கு நம்பிக்கையை உருவாக்குகிறவராக இருந்தார். யோவான் அறிமுகப்படுத்தும் சொல்றாரு, இயேசு அவர் எப்படிப்பட்டவர், என்னிலும் வல்லவர். சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிறான், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பார்த்தேன். அந்த காலத்தில் ரோம ஜனங்கள், அதே போல கிரேக்க ஜனங்கள், யூத ஜனங்கள் எல்லாம் செல்வந்தர்கள், தங்கள் வீட்டில் அநேக அடிமைகளை வைத்திருப்பார்கள். இந்த அடிமைகளுடைய ஒன்றாவது ஒரு வேலை என்னவென்று சொன்னால், எஜமானனுடைய காலில் இருக்கின்ற அந்த செருப்புகளை, அந்த பூட்டை கலட்டுகிற ஒரு பணி அவர்களுக்கு கொடுக்கப்படும். தட் வாஸ் த வெரி லீஸ்ட் ஜாப், இருக்கிறதுலேயே மிக எளிய ஒரு வேலை. அப்போ அதை தான் இங்கே யோவான் சொல்றாரு, ஆண்டவரே நான் செய்யட்டுமா? உடைய பாதரட்சியை கழட்டுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, அதை விட நான் சாதாரணமானவன். இயேசு ஒரு சீடர்களோடு கூட கடைசி பந்தி இருக்கும் பொழுது, இயேசு மற்றடைய கால்களை தொடும் பொழுது, யோவான் அங்கே சீமோன் பயப்படுகிறார், ஆண்டவரே வேண்டாம், ஏனென்று சொன்னால் அடுத்தவுடைய கால்களை தொடுவது என்பது தட் வாஸ் அ மீனியல் ஜாப், ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலையாக கருதப்பட்டது. ஆனால் யோவான் சொல்றாரு, நான் செய்கிறேன். ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோவான் இயேசுவை அறிமுகப்படுத்தும் போது அவர் ஒரு பெரிய ராஜாவாக அல்லது ஒரு பெரிய மனிதராகவும் தான் ஒன்றுமே இல்லை என்பதை அங்கே அவர் காண்பிக்க விரும்பினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்போ இயேசு என்ன செய்வாராம்? அவர் அக்கினி ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். பிரியமானவர்களே, யூத அண்டர்ஸ்டாண்டிங் படி என்ன நடந்தது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தில் கிறிஸ்துவின் ஆவி நம்முடைய ஆவியில் இணைந்தது. அதை சுருக்கமாக பவுலடியார் அழகாய் சொல்லுவார், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். என் ஆவி என்னுடைய ஆவியோடு கூட நின்று விடாமல் கிறிஸ்துவின் ஆவியினால் இணைக்கப்பட்டிருக்கிறதை இங்கே எப்ப சொல்றாரு? இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்க வரும்போது அருமையான யோவான் ஸ்நானகன் அறிமுகப்படுத்துகிறார். கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்களும் நானும் பெற்றிருக்கிற ஆவி எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது கிறிஸ்துவில், கிறிஸ்துவின் மூலமாக நாம் அனுபவிக்கின்ற ஒரு உன்னதமான வாழ்வு நிலை. மாத்திரமல்ல, அவர் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். வாட் இஸ் தட் அக்னி? இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள் எல்லாம் பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அந்த நிரப்பப்படுகிற நேரத்தில் அக்னியாக அங்கே நாவுகள் இறங்கி வந்ததை வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் இதை பிரியமானவர்களே நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், எசேக்கியேல் தீர்க்கன் இதை மிக நேர்த்தியாய் முன் அறிவித்திருக்கிறார். எப்படி கிறிஸ்துவின் மூலமாக ஆவி நமக்குள்ளாக இணைக்கப்படும், எப்படி நாம் சுத்திகரிக்கப்படுவோம் என்பதை வாசியுங்கள். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 34:25. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் எல்லா நரகளான விக்கிரகங்களையும் உங்களை சுத்தமாக்குவேன். முதல் என்ன செய்வேன்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காலங்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏற்படுத்தப்படுகிற வாழ்வு நிலை என தெரியுமா? உங்கள் மேல் சுத்தமான ஜலத்தை தெளிப்பேன், உங்களுக்குள் இருக்கிற அசுத்தங்கள் அகற்றப்படும், நீங்கள் சுத்தமாவீர்கள், உங்களை சுத்தமாக்குவேன். அடுத்த வசனம் பாருங்க, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து ஒரு புதிய ஆவியை வைப்பேன். நவமான இருதயம், புதிய ஆவி, உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நாம் நினைக்கிறோம் ஞானஸ்நானம் அடி சுருக்கமாக மேலோட்டமாய் நினைக்கலாம், ஆனால் அது ஒரு மேலோட்ட அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்ட ஞானஸ்நானத்தை உண்டாக்கினாராம்? நமக்குள்ளாக இருக்கிற அசுத்தத்தை எல்லாம் சுத்திகரித்தார், நமக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்தார். அந்த புதிய இருதயத்தில் அவருடைய வார்த்தையை வைத்து நீங்களும் நானும் அவைகளை என்ன செய்யணும், அந்த கட்டளைகளில் நடக்கும்படி, அவருடைய நியாயங்களை கை கொள்ளும்படி அவர் உங்களையும் என்னையும் என்ன செய்கிறார், அவைகளின்படி செய்ய பண்ணுகிறார். ஹி இஸ் நாட் ஒன்லி டீச்சிங் ஆர் கிவிங் சம்திங் டு அஸ், ஹி இஸ் மேக்கிங் அஸ் டு ஃபாலோ. இது எப்படின்னா, நம்ம கற்றுக் கொடுத்து விட்டு அதை அவர்கள் சரியாக கற்றுக்கொண்டார்களா என்று கற்றுக்கொள்வதற்குரிய உதவி செய்கிற வண்ணமாய். எனவேதான் பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய ஆவியை கொடுத்து பரிசுத்த ஆவியின் மூலமாக நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நடத்தப்படும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்கிறார். அதை தான் எசேக்கியேல் தீர்க்கன் இயேசு பிறப்பதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லி வைத்திருக்கிறான். அப்போ கிறிஸ்துவின் மூலமாக ஒரு மாபெரும் அதாவது ஞானஸ்நானத்தினால் உருவாகிற ஒரு புதிய உறவு ஏற்படும் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னும் சில காரியங்களை சொல்லுகிறார். அப்போ இயேசு வந்து ஞானஸ்நானம் பெறுகிறார். ஞானஸ்நானம் பெறுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் ஞானஸ்நானம் பெற்று அங்கே கரை ஏறினவுடன் அங்கே 3 சம்பவங்கள் நடைபெறுகிறதை அங்கே மத்தேயு 3 அதிகாரத்தில் எழுதுகிறார். வாசியுங்கள். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறினவுடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. முதல் காரியம் பிரியமானவர்களே, வானத்திலிருந்து அவர் நேசகுமாரன், இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் இரட்சகர் என்பது அங்கே நிரூபணமாயிற்று அல்லது அங்கே வெளிப்படுத்தப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அநேக மக்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள், எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வானம் திறக்கிறது, வானம் திறந்து அங்கே தேவ ஆவியானவர் அவர் மீது வந்து இறங்குகிறதை அவள் கண்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம இந்த வேத வசனத்திலே பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இந்த ஞானஸ்நானம் அல்லது ஒரு புதிய ஆஃபீஸுக்கு போகும்போது ஒரு அனாயின்மெண்ட் நடக்கும், ஒரு அபிஷேக ஆராதனை நடத்துவார்கள். எப்படி என்று சொன்னால், ஒரு மனிதன் ராஜாவாகவோ அல்லது உயர்ந்த பதவிக்கு வரும்போது அவன் அபிஷேகம் பண்ணப்படுவான். அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு ஒரு அபிஷேகத்தை இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் பெற்றுக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்று முதல் இஸ் கோயிங் டு பிகம் அத்தரைஸ்டு மசாயா. அவர் உலகத்தை நியாயம் தீர்க்கவும் உலகத்திற்கு தன்னுடைய சுவிசேஷத்தை சொல்லவும் வெளிப்பட்டவராக அவர் தன்னை காண்பிக்கின்றார். மாத்திரமல்ல, அங்கு இயேசு இந்த ஞானஸ்தானத்தில் ஒரு மனிதனாக நிறைவேற்றிய வேண்டிய கடமைகளில் ஒன்றாகவும் அவர் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்கிறார். எனவேதான் யோவான் தடுக்கின்ற பொழுது, இல்லை இல்லை, இப்போது தடுக்க வேண்டிய நேரம் இல்லை, இதை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஞானஸ்தானத்தை ஏற்றுக்கொள்கிறார். பிரியமானவர்களே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஞானஸ்தானத்திற்கு பிறகு என்ன நடக்கிறது? அங்கே தேவ ஆவியானவர் அவர் மீது இறங்கி வருகிறார். புறாவை போல, புறா இட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் பீஸ், ஒரு சமாதானத்தின் அடையாளம். புறா அதாவது இருதரத்தாருக்கு இருக்கின்ற பிரிவுகளில் இருந்து ரெக்கன்சிலியேஷன், இட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் ரெக்கன்சிலியேஷன், ஒற்றுமைப்படுத்துகிற ஒரு பணி. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் மீது புறாவை போல இறங்கினார் என்று சொன்னால், இட் வாஸ் நாட் அ டவ் பட் இட் இஸ் அ சிம்பிள் தட் ஃப்ரம் ஹியர் ஆன்வர்ஸ் ஜீசஸ் இஸ் கோயிங் டு ரெக்கன்சைல் த வால் வித் காட். உலகத்தை படைத்த தேவனோடு கூட இணைக்கிற பணியை அவர் செய்ய போகிறார். உலகத்திற்கு சமாதானத்தை கொண்டு வருவார். எனவேதான் இயேசு சொல்றாரு, என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் இருக்கிற அர்த்தம். மாத்திரமல்ல, அங்கே புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றி வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். இஸ் மை பெலவர் சன். இட் டாக்ஸ் அபவுட் த ட்ரூ லவ் அண்ட் த ட்ரூ க்ளோசர்னஸ் நியர்னஸ். எனக்கும் என் மகனுக்கும் அல்லது எனக்கு அருகாமையில் என் சமூகத்தில் வாசம் பண்ணுகிறேன், என்னுடைய மகனாக இன்று முதல் அவர் செயல்படுவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ கிறிஸ்துவானவர் எதை இங்கே காண்பிக்கிறார் என்று சொன்னால், அவர் முழுவதுமாய் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவராய், பிதாவை பிதாவோடு கூட இணைக்கப்பட்டவராய், பிதாவின் அன்பை உலகத்திற்கு காண்பிக்கிறவராய், பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிறவராய், ஹி பிகம் மை சன் என்று ஆண்டவர் அறிக்கை செய்கிறார். இதை ஜனங்கள் பார்த்தார்கள், ஜனங்கள் கேட்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கிறிஸ்துவின் வருகை மனித வாழ்க்கையில் என்ன நடந்தது? எல்லார் வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்தார். அதை பேதுரு சொல்லும் பொழுது, நீங்களும் நானும் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே விலை கிரயமாய் வாங்கப்பட்டோம். நீங்களும் நானும் இப்பொழுது நமக்குரியவர்கள் அல்ல, நாம் தேவனால் வாங்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதே நேரத்தில் தேவனோடு கூட நாம் தொடர்புடையவர்களாக இருக்கிறோம். ஒரு தொடர்பு ஏதேனில் உடைந்து போனது, மனிதனுக்குள் பாவம் வந்தபொழுது அவன் ஆத்மா மரித்து போனது, மனிதனுக்குள் பாவம் வந்தபொழுது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில தூரம் அதிகரித்து போனது. இப்ப இயேசு கிறிஸ்து வந்ததினால் அவர் திரும்பவும் இணைக்க ஆரம்பித்தார். த நியூ கனெக்ஷன், த நியூ ரிலேஷன்ஷிப், அந்த புதிய உறவுக்குள்ளாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் கொண்டு வருகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவரை உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், we have to know how our God is. நமக்காக வந்தவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே யோவான் ஸ்நானகன் சொல்லுகிற வண்ணமாய், அவர் என்னிலும் பெரியவர், அவர் அக்கினியினால் ஜனங்களை என்ன செய்ய போகிறார், அவர் ஞானஸ்நானம் கொடுக்க போகிறார், அவர்தான் தேவ குமாரன் என்று அங்கே வானத்திலிருந்து அறிக்கை செய்யப்பட்ட அறிக்கையை காண்பித்து விட்டு அவர் சொல்லுகின்றார், இந்த கிறிஸ்துவின் மூலமாக நீங்களும் நானும் விலைக்கிரயமாய் வாங்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்ப நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டிய முதல் அனுபவம் என்னவென்று சொன்னால், we should always experience that we are redeemed by the blood of Jesus. நீங்களும் நானும் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் விலைக்கிரயமாய் மீட்கப்பட்டிருக்கிறோம். மாத்திரமல்ல, God created us. கடவுள் நம்மை படைத்து நமக்குள்ள ஒரு புதிய இருதயத்தை கொடுத்து ஒரு புதிய ஆவியை தந்து, பவுல் அறிக்கை பண்ணுகிற வண்ணமாய், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஒரு காரியத்தை மூன்று நிலைகளில் மனிதன் அனுபவிக்கின்றான். ஒன் இஸ் பிசிக்கல் ரியலம், ஒரு சரீர பிரகாரமான காரியங்களை அனுபவிப்பதற்கு we need to see or touch or smell or something. உலகத்தில் உள்ள பொருட்களை நம்ம ஒன்று தொட்டு பார்த்து புரிந்து கொள்ளலாம், அல்லது பார்த்து புரிந்து கொள்ளலாம், அல்லது வாசனை வைத்து புரிந்து கொள்ளலாம். இப்படி ஒரு சில காரியங்களை கொண்டு வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதே நேரத்தில் சில காரியங்களை வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த்ரூ சைக்காலஜிக்கல் ரிலம், அதாவது மனிதனுடைய மனநிலை சார்ந்த நிலையில். வி கேன் ஃபீல் சம்படி இஸ் லவ்விங் மீ, சம்படி இஸ் ஹேட்டிங் மீ. வி கேன் ஃபீல் சம்திங் அண்ட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் காட், வி ஹவ் டு கம் டு அனதர் லெவல். அதற்கு அடுத்த நிலைக்கு நாம் வருகிறோம். யூ நோ வாட் வாட் இஸ் த லெவல் இஸ், தட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் லெவல். ஆவிக்குரிய நிலையில் வரும்பொழுது தான் ஆவியில் உணர்வு ஏற்படுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், ஆனால் தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நான் முதல்ல சொன்னேன் அல்லவா, ஆண்டவர் நமக்குள்ளாக இருக்கின்ற நம்முடைய மனிதனுக்குரிய ஆவிக்குள்ளாக தேவன் அவருடைய விலையேற பெற்ற ஆவியை இணைத்ததினால், when you and me worship, we have to come to our spiritual level to enjoy the secret of Christian living. இந்த ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற மதத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த அனுபவம் இல்லை. ஒருவேளை அவர்கள் தங்கள் கடமைக்காக கடவுளை கூப்பிடலாம், ஆனால் நீங்களும் நானும் கடமைக்காக அல்ல, because we are connected with God. நீங்களும் நானும் தேவனோடு கூட விசுவாசத்தினாலே அங்கே எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், தேவனோடு கூட இணைந்தவர்களாக இருக்கிறோம். So we are called to experience that. அதை நாம் அனுபவிக்க வேண்டும். நான் சொன்னேன், when first we have to know God, second we have to experience God, then we can start introducing. அப்பதான் நாம் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். இயேசுவை அறிமுகப்படுத்தினவர்கள் யார் தெரியுமா? இயேசுவை அநேகர் பலருக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அதில் ஒரு சிலரை குறித்து நம்ம பார்க்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது காரியம் யோவான் 1:42 வசனத்தை வாசியுங்கள். ஜான் சாப்டர் 1:42. ஆமா, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அங்கே அந்திரேயா என்ன செய்கிறார் தெரியுமா? இயேசுவை பார்க்கிறார். யோவான் இயேசுவை குறித்து சொல்கிறார், இவர்தான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி. அதை பார்த்த மாத்திரத்திலே அந்திரேயா அமைதியாக இல்லை, நேர போகிறார், வீட்டுக்கு போகிறாரு. தன் சகோதரனை பார்த்து சொல்றாரு, நான் மேசியாவை கண்டேன், கம் லெட் அஸ் கோ அண்ட் சீ. அவன் கூட்டி கொண்டு வருகிறான். அவன் கொண்டு வரும்போது இயேசு வண்டை பேதுருவை அழைத்து கொண்டு வருகிறான். இயேசு பார்த்தவுடன் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை அந்திரேயா நினைச்சிருக்கலாம், நான் ஆல்ரெடி யோவானை குறித்து தெரியும், யோவான் ஸ்நானகனுடைய சீடர்களை குறித்து நன்றாக தெரியும், அதே போல இயேசுவும் இன்னொரு தலைவராக இருக்கலாம் என்று சொல்லி. அவன் அதை புரிந்து கொள்ளவில்லை. இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர் என்ற செய்தி அவனுக்குள் சென்ற பொழுது அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? கிறிஸ்து வண்டை தன் சகோதரனை அழைத்துக் கொண்டு வருகிறான். அந்த வசனத்தில் முந்தின வசனத்தை 40 யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற இரண்டு பேரில் ஒருவன் மேசியாவை கண்டோம், பின்பு இயேசு வண்டை கூட்டிக் கொண்டு வந்தான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் யாரையாவது ஒருவரை கிறிஸ்து வண்டை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறோமா? ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிறோம், ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிறோம், ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்படுகிறோம். ஹவ் யூ அவர் இன்ட்ரடியூஸ்ட் ஜீசஸ் டு யுவர் ஓன் ரிலேட்டிவ்ஸ், நம்ம சொந்தக்காரர்கள் அல்லது ஒன் ஆஃப் அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், நம்மோடு கூட அதிகமாய் பழகுகிற ஒரு நண்பர். மாத்திரமல்ல, இயேசுவை தேவனை அறிமுகப்படுத்துகிறதுல பலவிதமான மக்கள் உண்டு. அதில் ஒன்று நாம் வாசிக்க கேட்டேன், 2 புஸ்தகம் 5 திருப்பி வைத்துக் கொள்வோம். வசனம் வாசியுங்கள், 3 அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி நமக்கு நல்லா தெரியும். அந்த சிறு பெண் அடிமையாக கொண்டு வரப்பட்டு இருக்கிறாள், அடிமையாக இன்னொருவருடைய வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். அவள் மனதில் அநேக கசப்புகள் இருந்திருக்கலாம். யாரும் அடிமைகளாய் இருக்கிறவர்கள் அதிக மகிழ்ச்சியோடு தங்களுடைய எஜமானர்களை பார்ப்பதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், எஜமானர் என்று சொல்லும் பொழுதே அவர்களுக்கும் வேலையாட்களுக்கும் அடிமைகளுக்கும் இடையில வெகு தூரம் உண்டு. ஆனால் இந்த சிறு பெண் தன்னுடைய எஜமானுடைய வியாதியை கண்ட மாத்திரத்தில் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? She was just sharing a piece of advice. என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனிடத்தில் போவாரானால் ஹீ வில் கெட் கியூட். கிறிஸ்துவுக்குள் பெரியமான ஒரு சின்ன செய்தி. நமக்கு தெரியும் அந்த செய்தியினுடைய பின் விளைவு என்ன நடந்தது. நாகமான் குஷ்டரோகத்திலிருந்து நிரந்தர சுகத்தை பெற்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மெனி டைம் நீங்களும் நானும் அறிந்திருக்கிற காரியங்கள் கொஞ்சமாக கூட இருக்கலாம், ஆனால் பிரியமானவர்களே, ஆர் பி ரெடி டு இன்ட்ரடியூஸ் தட் டு அதர்ஸ்? அதை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல ஆயத்தமாக இருக்கிறோமா? சொன்ன பாருங்க, ஒன்லி ரைட் பிளேஸ். சமாரியாவில் உள்ள எங்களுடைய தீர்க்கதரிசிகள் அங்கே இருக்கிறார்கள், அங்கே போனால் சுகம் கிடைக்கும். அவளுக்கு யாரோ ஒருத்தர் சொல்லி இருப்பார்கள். அந்த செய்தியை அவள் அமைதியாக வைக்கவில்லை. She started sharing as a piece of advice. ஒரு சின்ன ஆலோசனை. நம்ம சில நேரங்கள் சில பேரை சந்திக்கும் பொழுது அவர்கள் நம்மிடத்தில் கேட்பார்கள், எனக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கு, நான் என்ன செய்ய வேண்டும்? என்றைக்காவது ஒரு நாள் நம்ம அவர்கிட்ட சொல்றோமா, ஒரு நிமிடம் ஜெபித்து பாருங்கள், இயேசு வண்டை வந்து பாருங்கள், அவர் சமாதானத்தை தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கள் பெரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துதல் என்பது இட் கம்ஸ் வித் அ வேர்ட் ஆஃப் அ ஸ்மால் பீஸ் ஆஃப் அட்வைஸ், ஒரு சின்ன ஆலோசனை. நிறைவாக பார்க்கிறோம், சமாரிய பெண் அவள் போய் ஒரு சாட்சியை சொல்கிறாள். என்ன சொன்ன தெரியுமா? வாருங்கள், வந்து பாருங்கள் என்று சொன்னாள். வாசியுங்கள் யோவான் 4:29. ஜான் சாப்டர் 4:29. அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானா, வந்து பாருங்கள். அவள் சமுதாயத்திலே அங்கீகரிக்கப்படாத ஒரு பெண், ஒதுக்கி வைக்கப்பட்டவள். அவள் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பிரியமானவர்களே, அவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? அங்கே இயேசுவோடு கூட பேசினால் அவளுக்குள் ஏற்பட்ட ஒரு சின்ன நெருடல், அவள் மனதிற்குள் ஏற்பட்ட ஒரு சின்ன மாற்றம் அமைதியாய் விடவில்லை. அவள் ஓடி போனால் போய் தன் ஜனங்களிடத்தில் சொல்றாரு, வந்து பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர், ஆர் வி ரெடி டு கால் ஒன் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட், கம் அண்ட் சீ, வந்து இவர் இயேசுவா என்று பாருங்கள். எனக்கும் அதிக அனுபவம் இல்லை. ஒருவேளை இந்த சமாரிய பெண் ஒரு நீண்ட வேத கல்லூரியில் போய் அதிக ஆண்டுகள் படித்த ஒரு பெண் அல்ல. ஒரு ஃபியூ மினிட்ஸ் அவள் தேவனோடு கூட நேருக்கு நேராக பேசிக் கொண்டிருந்தவள். ஆனால் அந்த சில நிமிடங்கள் பேசினவள் அமைதியாக இல்லை. ஷி வென்ட் அண்ட் கால். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அந்த ஸ்திரீயின் வார்த்தையினாலே அப்படிதான் சொல்லுது. 39 வாசிங்க, 4:39 யோவான் 4:39. பாருங்கள், அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம் அங்கு அநேகர் என்ன செய்தார்களாம்? விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினார்களாம். நான் இன்றைக்கு அந்த வேத வசனத்தை தொடர்ந்து படித்துக் கொண்டிருந்தேன். அந்த வார்த்தையோடு கூட அவர்கள் விசுவாச வாழ்க்கை நின்றதா என்று சொன்னால் இல்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், இயேசுவை நீர் எங்கள் நடுவில் தங்கியிருந்து எங்களுக்கு உபதேசம் பண்ணும். இயேசு 2 நாள் அங்கே உட்கார்ந்து உபதேசம் பண்ணுகிறார். 41 வசனம் வருகிறது. அப்போ 43:2 வசனத்தில் அந்த ஸ்திரீயை நோக்கி இயேசுவின் சுவிசேஷத்தை நேரடியாக கேட்டவர்கள் சொல்லுகிறார்கள், உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டோம். பிரியமானவர்களே, சில நேரங்களில் நாம் மற்றவர்களை கிறிஸ்துவுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது நம்ம நினைக்கலாம் நமக்கு ரொம்ப தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நாம் அறிமுகப்படுத்தினவர்கள் ஒன்றை விட எனக்கு கிறிஸ்துவ நல்லா தெரியும் என்று கூட சொல்லலாம். தட் இஸ் நாட் த க்வெஸ்டின். இங்கே இருக்கிற மக்கள் அப்படிதான் சொல்றாங்க, அம்மா நீ சொன்னது மாத்திரம் இல்லம்மா, நாங்களே அவரிடத்தில் கேட்டோம், அவர் தான் என்பதை அறிக்கை செய்கிறாள். வாசிங்க அந்த வசனத்தை, 42. உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று விசுவாசிக்கிறோம். We believe because we listen. பிரியமானவர்களே, சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. We are called to introduce, the result will be follow automatically. அது சரியாய் கிறிஸ்து அவர்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிக் கொடுப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற நாம் கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையின் ரகசியங்களை பல பல நேரங்களில் தியானித்து மகிழ்கிற நாம், ஆர் வி ஷேரிங் வித் அதர்ஸ், அதை மற்றவர்களோடு கூட சொல்லுகிறோமா? பிரியமானவர்களே, we have to take a challenge that I should introduce Jesus to someone. யாராவது ஒருவருக்கு நான் கிறிஸ்துவை அறிமுகப்படுத்த வேண்டும். யாரோ ஒருவர் கிறிஸ்துவை நமக்கோ நம்முடைய முற்பிதாக்களுக்கோ அறிமுகப்படுத்தினால் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். When we introduce Jesus to someone, they may not come, but their children and their grandchildren may come one day. அவருடைய பிள்ளைகளோ பிள்ளைகள் சந்ததிகள் வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் உலகத்திற்கு கிறிஸ்துவை அறிவிக்க ஆண்டவர் அழைக்கிறார். நாம் கிறிஸ்துவை அறிவிப்போம், கிறிஸ்துவின் வசனங்களில் மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.